திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
தீபதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினோம், தனி முடி கவித்து ஆளுமரசினோம், இனியன் தன் அடைந்தார்கு இடை மருதனே. மறுக்குலாவு மறைவனத்து ஒன்றிய திருக்கபாடம் திறந்த சொல்வேந்தனை, அருட்குலாவும் அறிவினை மூடிய இருட்கபாடம் திறக்கவும் ஏத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி, ஞானமே வடிவான ஞானவேந்தராகிய நமது திருநாவுக்கரசு சுவாமிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு, ஞானம் என்ற ஒன்றை பெற்றால்தான் முக்தி நிச்சயம் ஆன்மாக்களுக்கு என்பதால், ஞான நூல் சிந்தனைகளை தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நமது சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு தூரம் ஒரு அறியாமையில் நாம் இருக்கின்றோம் என்பதை எல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். உறங்குதல் என்றால், துஞ்சுதல் என்றால், ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோர்வா இருந்தது, ஓய்வெடுக்கணும்னா படுத்து தூங்குறோம்ல, அதைத்தான் தூக்கம் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் திரோதானமல வசப்பட்டு நாம் இருப்பதுதான் தூக்கம். யாரை காண வேண்டுமோ, யாரை சிந்திக்க வேண்டுமோ, யாரை வழிபட வேண்டுமோ, அதை மறந்து நாம் இருப்பதுதான் துஞ்சல் என்பதை நேற்று மிக அழகாக சொல்லி, அதிலிருந்து நாம் மீண்டு வந்தால்தான் நமக்கு நிச்சயமாக முக்தி என்பதை நேற்று சிந்தித்தோம். இன்று அதனை தொடர்ந்து அருள் ஒரு நிலை, அதிலே மிக அழகாக, அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ என்று சொல்லுகின்றார். அதாவது, அறியாமை பக்குவமடையாத உயிர்களுக்கு அவர் வந்து தோன்ற மாட்டார், மறைந்துதான் இருப்பார். அவர் இருப்பார், அந்த இருப்பை வந்து அந்த உயிர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் ஆனால் உயிருக்கு உயிராக தான் உள்ளதான் இருக்கிறார். ஆனால் பக்குவம் அடைந்த காலத்து அனுக்கிரகம் செய்வதற்காக குருவாக வருகின்றார். சைவ சித்தாந்தம் மூன்று வழிபாடுகளை நமக்கு முக்கியமாக சொல்லுகிறது. குரு, லிங்க, சங்கமம் என்று. குரு என்பது நம்முடைய குரு, நமக்கு ஞான நூல்களை கற்பிக்கும் குரு, நமக்கு தீஷை வழங்கக்கூடிய குரு. அவர்களையெல்லாம் எக்காலத்திலும் நாம் எந்த வகையிலும் மறக்கக்கூடாது. அவர்களை நிந்தித்து நாம் ஒரு சொல் பேசக்கூடாது. அடுத்தவர்கள் பேசுவதை நாம் கேட்கவும் கூடாது. இது எல்லாமே அந்த குரு நிந்தையால் வரக்கூடிய பாவம் மிக மிக மோசமாக இருக்கும். அதையெல்லாம் மிக அழகாக நமக்கு சிவ தர்மோத்தரம் என்ற நூலும் திருமந்திரமும் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. மூவரையும் வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், மூன்று நிந்தைகளும் செய்தால் என்ன பலன் என்பதை மிக தெளிவாகவே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அப்போ உயிர்களுக்கு குருவாக வருவது இறைவன் தான் என்பது. ஒரு குரு இல்லாம நமக்கு நிச்சயமாக எதுவுமே புரியாது. நம்முடைய ஞான நூல்களுக்கு மரபே பார்த்தீங்கன்னா சந்தான குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சிவபெருமான், அவர்கிட்ட அதிகார நந்தி, த்விதீய சம்புன்னு சொல்லுவோம். நம்ம கோயிலுக்குள்ள போன உடனே இடது பக்கம் இருப்பாரு, அவரை பார்த்து நம்ம கும்பிட்டு தான் உள்ள கோயிலுக்குள்ள உத்தரவு வாங்கிட்டு தான் போவோம். அவர் முதல் குரு, நம் குரு மரபி, அதான் அங்கணன் கையிலை காக்கும் அகன்படி தொழில்மை பூண்டு, நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குரு நாதனாகி பங்கைய துளவம் நாரும் வேத்திர படை பொறுத்துன்னு வருது இல்லையா அந்த பாடல். அப்ப நமக்கு முதற் குருநாதனாக அகச்சந்தான குரவரில் முதல்வராக நமது நந்தியம் பெருமான் இருக்கின்ற திருநந்தி தேவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் சனத்குமாரர், சனகர், சனாதனர் அப்படின்னு வர்றாங்க. அடுத்த அப்புறம் நமக்கு யார் வர்றா, நமக்கு அங்க சனத்குமாரருக்கு அப்புறம் பரஞ்சோதியார் கடைசியில் வருவார் அகச்சந்தான குரவர்கள். சரியா, அவர்கிட்ட இருந்து உபதேசம் பெற்றவர் தான் நமது மெய்கண்ட தேவ நாயனார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து அப்படியே வருகிறது, அதாவது நந்தியம் பெருமான், அதனை அடுத்து சத்தியஞான தரிசினிகள் இல்லையா, நம்ம சனத்குமார முனிவர், அதனை தொடர்ந்து சத்தியஞான தரிசினிகள், அதனை தொடர்ந்து பரஞ்சோதி மாமுனிவர். திருவிளையாடல் செய்த பரஞ்சோதியார் வேறு, இதிலே நான்காவது அகச்சந்தான குரவராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி மாமுனிவர் வேறு. சரி, அந்த மாமுனிகள்னே பாடியிருக்காரு நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். அவர் வந்து இந்த சந்தான குரவர் மரபுக்காக சொன்ன ஒரு பாடலை இப்போது பார்க்கலாம். தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்தோர் செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியா வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருணந்தி விரலார் செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எம்மை ஆளும் தன்மையாரு என்று மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அப்போ திருநந்தி தேவர், அவரை தொடர்ந்து நமக்கு சனத்குமார முனிவர், அவரை தொடர்ந்து சத்தியஞான தரிசினிகள், அவரை தொடர்ந்து பரஞ்சோதி மாமுனிகள், இவர்கள் நால்வரும் கைலாக்கில் இருக்கின்றார்கள். இறைவனிடமிருந்து வரிசையாக பரம்பரையாக அது வருவதால் சந்தான குரவர், சந்தானம் என்றால் பரம்பரையாக அப்படி வாரிசுப்படி வருது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் அங்க இருக்கிறதுனால நாம் உய்யும் பொருட்டு சுவாமி வந்து பூலோகத்துல நமது மெய்கண்ட தேவநாயனாரை இரண்டு வயதிலே பரஞ்சோதி மாமுனிகளை வைத்து ஆட்கொண்டு அவருக்கு உபதேசம் செய்து அவரை நமக்கு புறச்சந்தான குரவர்கள் முதல் குரவராகி தந்து அவர் இந்த பூலோகத்திலே அவதரிக்கு என்ன செய்யணும்னு அவருடைய தந்தைக்கு உணர்த்திய அவங்களுடைய குலகுரு சகலாகம பண்டிதராக இருந்து பின்பு இவருடைய மாணாக்கராகி அருணந்தி சிவாச்சாரியார் ஆனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவரிடம் உபதேசம் பெற்ற மறைஞான சம்பந்த பெருமான், அவர் நூல்கள் ஏதும் செய்யவில்லை, ஆனால் அவரிடம் உபதேசம் பெற்ற நமது உமாபதி சிவாச்சாரியார் எட்டு நூல்கள் சித்தாந்த அட்டகம் செய்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர்தான் சந்தான குரவர் மரபுக்கு இப்படி ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தனக்கு ஞானத்தை கொடுத்த குருவுக்காக ஒரு தனிப்பாடல், பார்த்திகள வளர் சாமவேதம் மல்க பராசர மாமுனி மரபு பயில ஞான சார்பு தர வந்து அருளி எம்மை ஆண்ட சைவ சிகாமணி மருதத் தலைவன் அந்தன் கார்மருவு பொழில் புடை சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடும் கொடியின் கரம் தகையும் கடந்தை சீர் நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பாம் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். தன்னுடைய குருநாதருடைய திருவடிகள் எப்போதும் தலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நமது திருமுறைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவனே குருவாக வருகின்றார் என்பதை பல இடங்களில் சொல்லும். நம் ஔவை பாட்டி விநாயகர் அகவலிலே குருவடிவாகி குவலயன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புரட்டி புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டின அப்படியே தொடர்ந்து வருது. குரு என்னெல்லாம் செய்வாருங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. விநாயகப் பெருமானை நோக்கி பாடிய அந்த அகவல்ல அழகாக சொல்லியிருப்பார். அதுபோல முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள்னு பார்த்தோம்னா நம்ம அருணகிரிநாதர். அவர் முருகப்பெருமான் மேல நிறைய நூல்கள் செய்திருக்கின்றார். அவருக்கு அந்த அனுபூதியிலே சொல்லும் போது உருவாய் அருவாய்ங்கிற நிறைவு பாடல்ல குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படிங்கிறாரு. அடுத்த திருப்புகழ்ல ஜபமாலை தந்த சர்க்குருநாதா என்று சொல்லுகின்றார். அடுத்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற மற்றும் ஒரு ஞானி யார் என்று பார்த்தோம் என்றால் நமது குமரகுருபர சுவாமிகள். ஐந்து வயது வரையிலும் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால் பேசும் ஆற்றல் பெற்று பேச துவங்கிய உடனேயே நமக்கு கந்தர் கலிவெண்பா என்ற ஒரு அற்புதமான நூலை தந்தவர். அப்படியே கந்த புராண சுருக்கமாகவும் சைவ சித்தாந்த பிழிவாகவும் அந்த நூல் இருக்கும். அவர் மிக அழகாக சொல்லுகின்றார், கருணை திருவுருவாய் தோன்றி கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நமது நாவுக்கரசு பெருந்தகை நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோரும் குருவனே என்றும் குருவே என்றும் இறைவனை விழித்து பாடியுள்ளார்கள். நமது மணிவாசக பெருந்தகை திருவாசகத்திலே அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பக்குவம் வரும்பொழுது இறைவன் குருவாக வருவார். அப்ப நமக்கு குருவா வரக்கூடியது சிவம் அப்படிங்கறத நாம உணர தெரியணும் நமக்கு. அதுதான் முதல்ல ஒரு நல்ல பக்குவம் சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப உயிர்களுக்கு குருவாக வருவது இறைவன் தான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமா இல்லையா, எட்டாம் சுத்திரம் சொல்லுது. அது மாதிரி அவர் வருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அகத்தொரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதாம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல உள்ள ஒருத்தனுக்கு நோய் வந்தா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தெரியுமே தவிர வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நமக்கு ஆணவம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனுக்குத்தான் தெரியும். சரியா, அவர் உள்ளே இருந்து அதை இருந்து கொண்டே நமக்கு ஒரு பவரோக வைத்தியநாதனாக அதை அந்த நோயை மிக அழகாக குணப்படுத்துகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு உள்ளேயே ஒரு வைத்தியர் இருக்கிறாங்கிறத நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. வைத்தீஸ்வர பெருமான் திருப்புள்ளிருக்கு வேலூரில், மருந்தீசன் திருவான்மியூரில், அப்புறம் பவரோக வைத்தியநாதன், இதெல்லாம் இறைவனுடைய திருநாமங்களே அப்படி இருக்குது. அப்போ நமக்கு மலநோயை நீக்கக்கூடியவர், பிறவி நோயை நீக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரே மருத்துவனாகவும் இருப்பார், அவரே மருந்தாகவும் இருப்பார். அடுத்து அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் அறிவார் புவி என்று. அப்போ உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் இறைவன் மானிட வடிவில் வந்து அருள் செய்கின்றார். அப்போ அந்த குருவை வந்து சாமானியமாக பூமியில் உள்ள மக்களில் ஒருத்தராக நாம் நினைக்கவே கூடாது. பக்குவம் உள்ளவர்கள் சிவமாகத்தான் காண்பார்கள். அடுத்து பொய்யிரண்டு சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக அப்படின்ட்டு. ஆணவத்தால் அறியாமை உடையவர்களாக மெய்யுணர்வு பெறாத, ஏன்னா அறியாமை இருக்கிற வரைக்கும் மெய்யுணர்வு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ மெய்யுணர்வு பெறாத உயிர்கள் வந்து திருவருளையும் அந்த அருளே குருவாக வந்திருக்குங்கிறதையும் நிச்சயமாக அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். சாமானியமான மக்களாக பார்த்து பார்த்து அதிலே தேவையற்ற சிந்தனைகளை செய்து தேவையற்ற பேச்சுக்களை பேசி நிந்தை செய்து நரகம் போவதற்கு வழிவகுப்பார்கள். பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி இல்லையா. அந்தந்த எண்ணத்தில் பழக்கப்பட்ட விலங்குகளை காட்டி அந்தந்த விலங்குகளை பிடிச்சிருவாங்க. பார்வை விலங்குன்னு பேர் அவங்க காட்டுற விலங்கு. அப்போ வேட்டுவர்கள் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. அந்த ஏனை விலங்குகளை வசப்படுத்தி அப்படியே பிடிப்பாங்க. அதை மாதிரி உயிர்களை தன்வசப்படுத்தும் பொருட்டு இறைவன் மானுட, ஏன்னா நம்மளை மாதிரியே வந்தால் தான் நமக்கு வந்து புரியும். அவர் மான் முழுவோடு வந்தால் அவர் சொல்றதெல்லாம் புரியக்கூடிய பக்குவ நிலை நமக்கு இல்லை. அதனால் நம்மை போன்ற ஒரு மானுட சட்டை தாங்கி தான் அவர் வருகின்றார் என்பதை உலகவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று வருந்துகின்றார் நமது உமாபதி சிவாச்சாரியார். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குத்தான் ஒரு குருவோட துணை இல்லாம ஞான நூல்களோட பொருள் விளங்கும், அதில் சொல்லப்பட்ட உண்மை விளங்கும். இன்னைக்கு திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளுவதேவ நாயனார் என்ன மாதிரி அவரு திருக்குறளை அருளி இருக்கார், அதுல என்ன கருத்து இருக்குங்கிறது அந்த திருக்குறளின் உட்கடையை சரியாக சொல்வதற்கு சரியான உரை வேண்டும். அதை நமக்கு சரியாக புகட்டுவதற்கு ஒரு குருவும் வேண்டும். சரியா, அப்ப நம்ம போனோம்னா கடைகள்ல யாருடைய உரையை வாங்கி பயிலலாம், யாரிடம் பாடம் கேட்கலாம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சுவாமி தான் நமக்கு அதை உணர்த்த வேண்டும். அப்போ குருவோட துணை இல்லாமல் நிச்சயமாக ஞான நூல் பொருட்களை நாம் தெளிவாக கேட்டு பயன் பெற முடியாது. குருவில்லா கல்வி பால் இல்லையா, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அதில் அப்போதான் பார்த்தோம் நம்ம அந்த சந்தானக்குறவர் மரபுன்னு அப்படிதான் அவங்க பரம்பரையாக பாடம் கேட்டு வராங்க. நம்ம திருமூல தேவநாயனார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவார், கொள்ளினும் நல்ல குருவினை கொள்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்புறம் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார்னு, குருடுங்கிறது ஆணவம் அந்த அறியாமை. அப்போ அந்த அப்படி அறியாமையில் இருக்கக்கூடியவங்க அதை நீக்கக்கூடிய ஒரு குருவை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு குருட்டு குருவை நம்ம போய் பிடிச்சிரு, குருட்டு குருன்னு நம்ம சொல்கிறது அவங்களுக்கே விஷயம் தெரியாது, ஞானமே இருக்காது. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஞான நூல்களை பாடம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் தெளிவை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதுவே குருடு. அது பின்னாடி போனால் அது நிச்சயமாக ஒரு குழியில் விழும், அது கூட போகிற இதுவும் சேர்ந்து குழியில் விழுந்துடும். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறுன்னு சொல்கிறார். வழிகாட்டுறதுக்கு தான் குரு வேணுமே தவிர குழி காட்டுவதற்கு குரு பின்னால் போனால் நம்ம குழியில் தான் விழுவோம். ஆக ஒரு நல்ல குருவின் பின் நாம் சென்றால் ஞான நூல்களை உள்ளது உள்ளபடி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து, விடம் நகுலம் மேவினும் மெய்பாவகனின் மீழும் கடனில் இருள் போவது இவன் கண் என்று சொல்லுகிறார். ஒருத்தனை பாம்பு கடிச்சிருக்கு. சரி, இப்ப பாம்புக்கு பகை கீரி. அந்த கீரி வந்து தொட்டதுன்னா அவனை தொட்டா பாவம் போகுமானா? நிச்சயமா எல்லாம் போகாது. அதுக்கு ஒரு மாந்திரிகன் வேண்டும். அவன் அந்த அந்த பாவனைய பண்ணணும். அத பண்ணனாத்தான் அந்த விஷமானது நீங்குமே தவிர அந்த கீரி வந்து நேர தொட்டாலாம் நீங்காது. அது மாதிரி குருவுடைய அருள் பார்வை பட்டால்தான் மாணவனுடைய ஆணவ மலத்தின் வன்மை குறையும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் நமது திருமூல தேவநாயனார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இதை நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால், குருவின் திருமேனி காண்டல் தெளிவு, குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு, குருவின் திரு உரு சிந்தித்திருப்பது தெளிவு என்று நாம் மனதிலே ஆக்கிக் கொள்ளலாம், பொருள் புரிவதற்காக. மற்றபடி பாடலை நாம் அப்படியே படிக்க வேண்டும். சரி, அடுத்து, அகலர் தரும் அருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலர்க்கு வந்தருளும் தான் என்று சொல்கின்றார். மூன்று வகையான வர்க்கம் ஆன்மா மூவர்க்கமாக இருக்கிறது. அதிலே ஒருமலம் உடையவரை விஞ்ஞானகலர் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு இறைவன் உள் நின்று உணர்த்துவார். அடுத்து, இருமலமுடைய பிரளயாகலருக்கு முன் நின்று மான் மழுவோடு காட்சி தந்து உணர்த்துவார். வினை நீங்க வேண்டிய சகலர்க்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வருவார் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் நமது உமாபதி சிவாச்சாரியார். அதுதான் குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று நமக்கு திருமூல தேவநாயனாரும் சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின், இல்லையா? அந்த முற்றுணர்வு அவருக்கு தான் இருக்கு, அவருடைய எண்குணங்கள்ல ஒன்று. அவர் குருவாக வந்து உயிர்களுக்கு அருள் புரியலைன்னா பாசத்திலிருந்து விடுபட்டு முக்தி நெறியை அடையும் வழியை அவை அறியாது. அழகா நமது மணிவாசக பெருந்தகை சொல்றாங்க இல்லையா, நிறைவு பதிகம் அச்சோபதிகத்துல, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், இல்லையா? அப்ப நமக்கு வழிகாட்டக்கூடியது நெறி காட்டக்கூடியது யாருன்னா சுவாமிதான். அடுத்து, ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒழியப்படின். சூரிய ஒளி இல்லாம சூரியகாந்த கல்லுல நெருப்பு தோன்றுமா அப்படின்னு அது மாதிரிதான் ஒரு அருள் குரு இல்லாம உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றும் அப்படின்னு சொல்றது. அப்ப சூரிய ஒளி இல்லைன்னா நிச்சயமாக சூரியகாந்த கல்ல நெருப்பு தோன்றாது. அது மாதிரி ஞான குரு இல்லைன்னா நிச்சயமா உயிர்களுக்கு ஞானம் உண்டாகாது. அப்ப ஞானம் பெறணும்னா குருவுடைய இன்றியமையாமை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நமக்கு மிக அழகாக அவர் தெளிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது அது தொடர்பான நமது நாவுக்கரசு பெருந்தகையின் பாடல்களை நாம் இப்போது சிந்திக்கலாம். மிக அழகாக, ஏவி இடர்கடல் பட்டு இழைக்கின்றேனே இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே கூவி அமர் உலகனைத்தும் உருவி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி வரு காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புஷ்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூண்ட குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே என்று. இதுல புண்ணிய தீர்த்தங்களோட பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காவிரி, யமுனை, கங்கை, சரஸ்வதி. இந்த கங்கை யமுனை சரஸ்வதி வடக்கே இருக்கு, காவிரி சோழ நாட்டுல இருக்கு. அது போல பொற்றாமரை, புஷ்கரணி, கோதாவரி, குமரி இப்படின்னு எல்லா தீர்த்தங்களும் அங்கே சூழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி நாகேஸ்வர சுவாமி கோயில்ல அவர், அதாவது குடந்தை கீழ்கோட்டத்துல சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார், துன்பம் தரக்கூடிய பிறவிக் கடலில் அகப்பட்டு தளர்ந்து கிடக்கக்கூடிய அடியேனை கரையேறும்படி கூவி அவர் தான் அழைக்கிறாருன்னு சொல்றாரு. இங்கே வா என்று கூவி இல்லையா, அழகா அங்க இதுல வரும், இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவேன் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானின்னு ஆசைப்பத்துல நமது மணிவாசக பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப மெனக்கெட்டு கூவி கொடுக்கிறார் நமக்கு, நீங்க இங்க வாங்க, நம்மளை கூவி அழைக்கின்றார் பெருமான் என்பது மிக அழகாக நாவுக்கரசு பெருந்தகை நமக்கு சொல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அடுத்து அவர் கூவி இந்த பிறவியை அறுத்து விண்ணுலகம் எல்லாம் தாண்டி சிவலோகம் சென்று சேரும்படி, இறைவனுக்கு எண் குணங்கள் நமக்கு தெரியும், அதுல ரெண்டு குணத்தை அடக்கிட்டோம், ஒரு குணத்துக்குள்ள ஒரு குணம்னா அது அறுகுணம்னு சொல்லுவோம், அந்த ஆறு குணங்களையும் என்னிடம் பதியும்படி செய்து என்னை ஆளாக கொண்டார்னு சொல்றாரு. மற்றொரு இடத்துல எண் குணத்து உளோமே என்று சொல்லுவார். அதனால இறைவனுடைய அருள் இல்லாமல் பிறவி கடலை நாம் கடக்க முடியாது என்பது இந்த பாடல் மூலம் நமக்கு பெருந்தகை உணர்த்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல எட்டு குணங்கள் என்னதுலாம், தன்வயத்த நாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இயற்கை உணர்வினாகுதல் ஆதல், முற்றும் முற்றுணர்வினன் ஆதல், அளவில் ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இது எல்லாமே அவருடைய எண் குணங்கள். இதில் வந்து தூய உடம்பினாதல் அப்படிங்கிறது இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல்லையும், இயற்கை உணர்வினன் அப்படிங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டதுனால அது முற்றும் உணர்ந்தார்னு வருது இல்லையா, முற்றுணர்வு ஆயினான் ஆதல்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் அடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த எட்டு குணங்களை ஆறு குணமாகவும் சொல்லலாம், இதையே சத்து சித்து ஆனந்தம்னு மூன்று குணங்களில் அடக்கியும் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் இந்த குணங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கே நிற்கிறது. ஆனால் அதை அவர் நம் பொருட்டு நல்ல ஆன்மா பக்குவ ஆன்மாக இருந்தால் அதை கொடுக்கின்றார் என்று நமது பெருந்தகை சொல்லியுள்ளார். இப்போ கடற்கரையில் ஒருத்தர் வெளியில் நின்றுட்டு இருக்கார், மேலே நிற்கிறார். இன்னொருத்தர் கூட வந்தவர் கடலுக்குள்ளே அகப்பட்டு கரையேற முடியாம கிடக்கிறார். அப்படி அவர் தயங்கி தவித்து கொண்டே இருக்கும்போது இவர் உள்ள தண்ணியில் கிடக்கிறாரு. அப்படி தயங்கக்கூடிய ஒருத்தரை கரை மேலே இருந்து விடுக்க இந்த கரையில் இருக்கார்ல அவர் தான் ஒரு கை கொடுத்து இப்படி மேலே தூக்கி விடுவார். அதே மாதிரி நாம பிறவி கடல்ல கடக்கிறோம், நமக்கு இறைவன் கை கொடுத்து நம்மை இப்படி வாங்கி எடுத்து வாங்கி அப்படியே வெளியே விடுறாரு அப்படிங்கிறத மிக அழகாக பெருந்தகை நமக்கு இந்த பாடலின் மூலமாக எடுத்து சொல்லுகின்றார் அல்லையா. இடர்கடல் பட்டு இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனே இல்லையா, இப்பிறப்பு அறுத்து ஏற வாங்கி அப்படி மேல் அப்படி தூக்கி விடுறது அவர் தான் தூக்கி விடுதார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகின்றார். இது பிறவி துன்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு விடிவை தரக்கூடியது இவர்தான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மறுமாற்ற திருத்தாண்டகத்தில் தான் என் குணத்து உளோமே என்று சொல்லுவார். நான் வழிபட்டேன் அவரால் நான் உயிந்தேன், நீங்களும் வழிபட்டு உயிங்கள் என்பது குறிப்பு எச்சமாக இதிலே இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டு இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். வெறியார் மலர்கொன்றை சூடினானே, வெள்ளானை வந்து இறஞ்சும் வெண்காட்டானை, அறியாத அடியேன் அகப்பட்டேனே, அல்லல் கடல் நின்று ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டினானை, நிச்சல் நலிபிணிகள் தீர்ப்பான் தன்னை, பொறியாடரவார்த்த புனிதன் தன்னை, பொய்யிலியை பூந்துருத்தியில் பூந்துருத்தி கண்டேன் நானே என்று சொல்லுகின்றார். சரி, வெள்ளானை அது ஐராவதம் இந்திரனுடையது, அது திருவெண்காட்டில் வழிபட்டு ஒய்ந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை பொய்யிலி என்று சொல்லுகின்றார், அதாவது அவருக்கு பிறப்பு இறப்பு அதெல்லாம் கிடையாது, எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியவர் என்று நமக்கு அதிலே அவரை பற்றிய ஒரு செய்தியை தந்திருக்கின்றார். இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, அகப்பட்டேன் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. அறியாது அடியேன் அகப்பட்டேன் வருது இல்லையா, அப்ப அடியேன் அகப்பட்டேன் அப்படிங்கறது அகப்பட்டேன் அடியேன் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அல்லல் கடல் இல்லையா, அல்லல் கடல் ஒண்ணு இருக்கு, அது பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப மக்களோட உலக வாழ்க்கையில துன்பம் மிகுதியாக இருக்கின்றது, அதனால அது கடல் என்று அல்லல் கடல் என்று உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அதுல கடந்து திளைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை உலக வாழ்க்கை துன்பம் அல்லல் கடலுக்கு ஊமிக்கப்பட்டதுனால அதுல இருந்து அந்த பற்றை ஒழித்து பேரின்ப நிறக்கி செல்றத கரையேற்றுதலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின பாடலையும் கரையேற்றி விடுறதை தான் பார்த்தோம், இந்த பாடலையும் கரையேற்ற அவர் நம்மளை கரையேற்றுவதற்கு எத்தனையோ செய்கின்றார். நாம் கரையேற வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த பிறவியை முழுமையாக அந்த இறை வழிபாட்டிலே பயன்படுத்தி உய்ய வேண்டும். அப்ப அழகாக நெறி காட்டுகின்றார் என்று அடுத்து சொல்லுகின்றார் இல்லையா. அகப்பட்டே அல்லல் கடல் நின்று ஏற வாங்கி, அதான் எடுத்து அதுல இருந்து மேலே வரும்படியா எடுத்து, அதை பிறப்பிறப்பு இல்லாத இறைவன் தான் பிறப்பிறப்பில் அந்த துன்பத்தில் அழுந்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மை கரை சேர்க்க முடியும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். மற்றும் ஒன்று, இதில் அவர் சமண நெறிக்கு போயிட்டார், அங்கிருந்து அவரை மீண்டும் தாய் சமயத்துக்கு மீட்டதும் இவர் தான். அந்த நெறியெல்லாம் நெறியில் போனால் விடாமல் மீண்டும் இங்கே அவர் ஆட்கொண்டார் என்பதும் இதிலே ஒரு பொருளாக நாம் புரிந்து கொள்ளலாம். நெறிதான் இது என்று காட்டினானே, நெறிய அவர் தான் உணர்த்தணும். எதுக்கு என்ன நெறினா, பேரின்பம் அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு எது நெறி, ஆனா செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே திருவாலங்காடுரை செல்வர் தாமே என்று அவரே மற்றொரு இடத்துல சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு நெறியை காட்டுகின்றார், நெறி காட்டினான்னு எதுலையும் சொல்லியிருக்கு. நிச்சல் நலிபிணிகள் தீர்ப்பான் தன்னை, அப்ப நமக்கு வரக்கூடிய பிணிகளை எல்லாம் தீர்ப்பவர் யாருன்னா சிவபெருமான் தான் தீர்க்கின்றார். அவரை தவிர, ஏன்னா அவர் பிணியிலி, அவரு நோயிலி பிணியிலி, அவரு பிறப்பிலி இறப்பிலி தாயிலி தந்தையிலி, அவருக்கு எந்த துன்பமும் கிடையாது. அந்த துன்பம் இல்லாத நிலையில சுத்தமா இருக்கக்கூடிய அவரால் தான் நம்மை தூய்மைப்படுத்த முடியும், நம்மை காக்க முடியும் என்பதை இதிலே மிக அழகாக காட்டியிருக்கின்றார். நம்மை வருத்தக்கூடிய நோய்கள், அதில் ஒன்று பிறவியும் ஒரு நோய் தான், அது அல்லாமல் வினைப்பயனால் வருகின்ற நோய்கள். இன்னைக்கு இப்போ உலகம் பூரா பேசிக்கொண்டே இருக்கிறது, இதுவும் நோய் தானே. அப்ப இதை தீக்கிறது யாரால தீரும்னா சிவபெருமானால் மட்டும்தான் தீரும் என்று மிக அழகாக அதிலே எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அவர் புனிதன், அவர் மிக மிக தூய்மையாக இருக்கின்றார். அவரை வழிபட்டால் நாமும் தூய்மையாகலாம். நிமலன், விமலன், அமலன், நின்மலன், நிராமயன் அப்படின்னு அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அவர் தூய்மையாக இருக்கின்றார், அதனால அவர் வந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார் என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு பெருந்தகை உணர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம்.